الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وبعد فيقول الله تعالى عز وجل من قائل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج أو كما قال عليه الصلاة والسلام பிறந்த வானம் விரிந்த பூமி ஆகியவற்றை படைத்து அவ்விரண்டிலும் எண்ணில் அடங்கான வஸ்துகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதா. அவன் தனித்தவன், நினை துணியற்றவன், வணக்கத்துக்குரிய நாயன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்திருக்க எனது உயிருளும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் சொன்ன மொழி சென்ற வழி நடந்த அருமை சஹாபாக்கள் மீதும், ஒயாமனால் வரையில அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. சங்கியான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில என்ன விடயங்களை எடுத்து நடக்கும் பணியை இருக்கின்றானோ அந்த விடயங்களை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடும், என்ன விடயங்களை விட்டு தவிந்து நடக்கும் பணி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிந்து நடக்கும் பணி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் விஷயத்தை செய்து கொள்கிறேன். சரியானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமூகத்துக்கும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் என்ற பெயர்ல அறிமுகப்படுத்தியிருக்கிறார். யார் இஸ்லாத்துடைய போதனைகளை உபதேசங்களை அவங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்றாங்களோ அவன் எல்லா துறைகளிலையும் நலவுகளையும் வெற்றிகளையும் அடைஞ்சு கொள்வான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் அல்லாத எந்த விதமான பாதையையும் ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில பின்பற்றுவார் என்று சொன்னால், ஒன்று அது அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டிச்சு, இன்னொன்று அதன் மூலம் அவனோட வாழ்க்கைக்கு நலவுகள் உண்டாகாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வேடிக்கையான விஷயம், ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், முழு உலகத்துக்கும் நிம்மதி அறிமுகப்படுத்த வந்த மார்க்கம் இஸ்லாம், முழு உலகத்துக்கும் வெற்றியை பிரகடனம் செஞ்ச மார்க்கம் இஸ்லாம், ஆனால் முஸ்லிம்கள் முழு உலகத்திலேயும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கு எல்லா பக்கங்களிலும் தோல்விகளும் இழிவுகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய நாடலாவே இதில் எடுத்து பார்த்தோம் என்றால், நாளுக்கு நாள் முஸ்லிம்களுடைய வியாபாரங்களுடைய நிலைமைகள் என்ன நடந்து கொண்டு போகுது, வீழ்ச்சியை கண்டு கொண்டு போகுது. சமூக வாழ்க்கையில முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறாங்க என்ற செய்திய நான் புதிதாக சொல்லி நீங்க விளங்கணும் என்றது இல்லை, ஒவ்வொருத்தரும் நான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். அனுபவ ரீதியில சமூக ரீதியில நாங்க எவ்வளவு சிரமங்களுக்கு முகம் கொடுக்கிறோம் என்றத ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, கல்வியுடைய விஷயத்துல இது மட்டுமல்லாத ஏனைய எல்லா காரியங்கள்லயும் முஸ்லிம்கள் பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறத நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் தான் வெற்றிக்குரிய மார்க்கம். இஸ்லாம் தான் ஒரு மனிதனுக்கு உலகத்துடைய எல்லா நலவுகளையும் கிட்டவாக்கக்கூடிய மார்க்கம் என்று சொல்லி நாங்க பேசுறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, யோசனை பண்ணணும், இது இஸ்லாத்தில் உள்ள தவறா அல்லது முஸ்லிம்கள் உள்ள தவறா? சந்தேகம் இல்ல, இஸ்லாத்துல தவறு இல்லைன்றது எங்கட வரலாறு எங்களுக்கு சொல்லிக்கொண்டேங்குது. இஸ்லாத்துல தவறு இருக்கும் என்றால் வரலாற்றுல எந்த காலத்திலையும் முஸ்லிம்கள் நல்லா இருக்க இயலாது. சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஐக்கிய பின்னால் உள்ள காலத்துல ஐக்கிய பின்னால வந்த தாபியவுங்கள் நல்லவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இஸ்லாத் அவங்களோட வாழ்க்கையில நூத்துக்கு நூறு எடுத்து நடக்கிறதின் மூலம் பல்வேறு பட்ட நலவுகளையும் வெற்றிகளையும் அடைஞ்சிருக்கிற வரலாறு எங்கட முன்னால் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சஹாபாக்கள் கண்ட வெற்றிகள் நலவுகள் இந்த இஸ்லாத் அவங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதன் மூலம் அவங்களோட வியாபார துறையில, அவங்களோட குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, சகோதரர்களே, பெரியார்களே, அரசியல் துறைகள்ல முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய இடத்துக்கு பேசி செய்தாங்க என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே எங்களுக்கு என்ன விளங்கி போகுது என்றால், இன்றைக்கு இஸ்லாத்து எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிம்கள்ல உள்ள பிரச்சனை தான் இந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு பாதிப்புகளும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சோதனைகளும் வரத்துக்குரிய அடிப்படை காரணமாயிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே சம்பூர்ணமான முறையில் ஒரு மனிதன் இஸ்லாத்தை பின்பற்றாத வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நலவுகள் அவரது வாழ்க்கையில காண இயலாது. என்ன செய்யணும்? அவர் செய்யக்கூடிய வியாபாரத்துல இஸ்லாமிய முறைகளை கையாளணும், அவர் நடத்தக்கூடிய குடும்பத்துல அவரது இஸ்லாமிய முறைகளை அவர் கையாளணும், அவர் பிள்ளை வளர்ப்புல இஸ்லாமிய முறைகளை கையாளணும், குடும்பத்தோட நடக்கிறதுல, சமூகத்தோட நடக்கிறதுல, இப்படி எல்லா துறைகள்லயும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில ஒவ்வொரு மனிதனும் அவட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இந்த நலவுகள் கிட்டவாகிறதுக்கு மிச்சம் பெரிய காலம் ஒன்று தேவையில்லை, பெரிய ஒரு காலம் தேவையில்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு துறைகளிலையும் என்ன அறிவுறுத்தல்களை தந்திருக்கிறார் என்றதை ஒவ்வொருத்தரும் விளங்கி கொண்டுதான் சரி, அதை விளங்கித்தான் வாழ்க்கையில அமல் செய்ய. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட சமூகத்துல எங்கட நாட்டுல உண்டாகக்கூடிய பெரிய ஒரு வீழ்ச்சி, பெரிய ஒரு பாதிப்பு, சமூகத்துல நாங்க காணக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் தான் இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளுக்கு இன்றைக்கு நல்லிணக்கம் இல்லை. அதிகமான தலாக்குகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் உண்டாகி கொண்டு வருவது. ஒரு காலத்துல ஒரு பகுதியில ஒரு தலாக் என்ற ஒரு செய்தி, ஒரு குடும்பம் அவங்களோட குடும்பத்துடைய அந்த இணைப்பை விவாகரத்து செஞ்சு கொண்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க என்ற செய்தியை கேள்விப்படுறது மிச்சம் அபூர்வமா இருந்துச்சு. ஆனாலும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளுக்கு இந்த தலாக்குடைய செய்திகள் மிக வேகமாக பரவிக்கொண்டு வருவது. ஒரு பேச்சுக்கு செய்திக்கு செல்றதா இருந்தால் திருமண வீட்டுக்கு போய் சாப்பிட்டவர்கள் வந்து இந்த சாப்பிட்ட சாப்பாட்டுடைய ஏப்பம் போறதுக்கு முன்னால திருமணம் நடந்த அந்த தம்பதிகள் தலாக் செல்லி கொள்ற அளவுக்கு இன்னைக்கு தலாக்குடைய வேகம் பரவி கொண்டு போகுது. இது நல்ல சுப செய்தியும் நல்ல, இது இது முன்னேற்றத்துக்குண்டான அடையாளம் அல்ல, இது ஒரு சமூகத்துடைய நலவுக்குண்டான பாதைக்குண்டான அடையாளம் அல்ல. சமூகம் பெரும் ஒரு வீழ்ச்சியின் பக்கம் பேசிக்கொண்டு இருக்கிறது என்றத எங்களுக்கு உணர்வு ரீதியில உணர்த்துகிறது. எனவே கண்ணியமான சகோதரிகள், ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்தை பத்தி ரொம்ப ஆழமாக யோசிக்கோம். இதை நடக்கில்லாட்டி இந்த இதை யோசனை பண்ணி இதுக்குரிய மாற்று பரிகாரங்கள் மிக அவசரமாக எங்கட சமூகத்துல எடுக்கப்பட இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா சகோதரர்களே? மேற்கத்திய நாடுகள்ல இன்றைக்கு திருமணம் என்றாலே என்ன என்ற அந்த செய்தியே தெரியாதவர்களாக வாழ்றாங்களே, அதே போல எங்கட சமூகமும் தள்ளப்படுவாங்க. திருமண வாழ்க்கை அவங்களுக்கு மத்தியில கிடையாது. திருமணம் முடிக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க, கணவன் மனைவியா வாழ்றாங்க என்று சகோதரர்களே பெரியார்களே, ஒரு தம்பதிய ஒரு ஜோடு எடுத்துக்கொள்ளுமா? எங்களுக்கு மேற்கத்திய நாடுகள்ல திருமணம் முடிச்சு அப்படியே கல்யாண வாழ்க்கையை நடத்தி அதே அமைப்பில வாழ்ந்து மௌத்தா போனவங்க என்று சொல்லி ஒரு சோதி எடுக்கக்கூடிய நிலைமை மேற்கத்திய நாடுகள் இருக்கிறதா? இதே நிலைமைக்கு எங்கட சமூகம் இன்றைக்கு எங்கட நாட்டிலும் தள்ளப்பட்டு வருவது. கனிமான சோதர்கள் அவர்கள் காலையில திருமணம் முடிப்பாங்க, விரும்பினா மாலையில ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொள்வாங்க, மாலையில சந்திச்சு ரெண்டு பேரும் பேசிக் கொள்வாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போனா பழகுவாங்க, சகோதரர்களை கணவன் மனைவியாக உருவாடுவாங்க, காலையில தேவையில்லாது விட்டு பேசிடுவாங்க. இப்படியா கொண்டு ஒரு நிலப்பாட்டு அடையாளம் எங்க சமூகத்துல இன்னைக்கு விளங்கி வருவது, விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் திருமண வாழ்க்கையை எவ்வளவு புனிதமான ஒரு வாழ்க்கையாக இஸ்லாம் பார்க்குது, எவ்வளவு புனிதமான ஒரு உறவாக இஸ்லாம், ஒரு மேன்மைக்குரிய ஒரு கண்ணியமான உறவாக இஸ்லாம் இந்த திருமண உறவை பார்க்குது. இந்த உறவின் மூலமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில உண்டாகக்கூடிய நலவுகள் என்ன என்றது இஸ்லாம் எங்களுக்கு எவ்வளவு அழகாக பேசிக்கொண்டீர்கள் சகோதரர்களே. எங்க இஸ்லாம் மார்க்கம் ஆகராவும் மட்டும் மையப்படுத்தின மார்க்கம் ஒன்றல்ல, மௌத்துக பொருள் வாழ்க்கையில சொர்க்கத்தை அடையறத்தை மட்டும் சகோதரர்களே தலையில வச்சுக்கொண்டு வாழ்ற வாழ்க்கை ஒன்று எங்களுக்கு அறிமுகப்படுத்த இல்ல. இஸ்லாம் கண்ணியமான சகோதரர்களே, உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சோதனையாக இருந்தாலும் அந்த சோதனையுடைய வாழ்க்கையிலையும் அவன் தாராளமாக அல்லாஹ் அலாலாக்கினவைகளை அனுபவிக்கிறதுக்கு அனுமதி செய்ய, இந்த வாழ வந்த வாழ்க்கை சோதனைக்குரிய வாழ்க்கை தான் சந்தேகம் இல்ல. ஆனாலும் அந்த சோதனைக்குரிய வாழ்க்கையில அல்லாஹ் அனுமதிச்ச முறையில் அவனோட வாழ்க்கையில அவனோட உணர்ச்சிகளை அவன் உணர்வுகளை சரியான முறையில் அனுபவிக்கிறதுக்கும் தாராளமான அனுமதிகள் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதனாலதான் நல்லா சுமாரத்தால தன்னுடைய குர்ஆன்ல அவன் நல்லடியார்களை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அவன் நல்லடியார்கள் அவன் எப்படி துவா கேட்பாங்க என்றதையும் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தால எங்களுக்கு சுட்டி காட்டுறான். அவனுடைய நல்லடியார்கள் அவனிடத்துல துவா கேட்கக்கூடிய நேரத்துல யாரு எங்களுக்கு உலகத்திலேயும் நல்லதா ஆக்கிராலையும் நல்லதா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தது, எப்படித்தான் அவங்க துவா கேட்பாங்க, எப்படித்தான் துவா கேட்கணும் என்றதெல்லாம் எங்களுக்கு படிச்சு தந்திக்கிறேன். அதனாலதானே ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால இமாம்கள் இந்த துவாவா ஓதுறாங்க மக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு. எங்களுக்கு தவாப்புல கூட சுண்ணத்தாக்கப்பட்ட துவா இதுதான் சகோதரர்களே பெரியார்களே. இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? இந்த துவாவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் இந்த துவாக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? என்னமான சகோதரர்களே, உலகத்துல நல்லதை தாய் நல்லா இடத்துல கேட்டிருக்கிறது அது என்ன நல்லது? சில சாமாக்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்கக்கூடிய நேரத்துல நல்ல பொருளாதார வசதி எனக்கு உண்டாக்கி தாய் நல்ல இடத்துல துவா கேட்கறது, நான் என் குடும்பத்தோட யார்த்தையும் கை நீட்டாம வாழ்றதுக்கு தேவையான ஒரு சக்தி உள்ள ஒரு பொருளாதாரம், பெரிய பணக்காரனாக வாழ்றதல்ல, யாருக்கும் தலை குனியாம குடும்பத்துடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டு வாழ்ற அளவுக்குரிய வாழ்க்கை வசதி எனக்கு உண்டாக்கி தாய் நல்ல இடத்துல கேட்கறது. எனவே வாழ்க்கை வசதி அல்ல இடத்துல கேட்கிறதே இஸ்லாம் இபாதத் என்று சொல்லிக்கு. அதனாலதான் தொழிலுக்கு முயற்சி செய்யறது, அதுக்காக ஒரு மனிதன் நேரம் ஒதுக்கிறது ஒரு இபாதத்தாக இஸ்லாம் கணிப்பீடு செஞ்சு, அது ஒரு வேறு விஷயம். இரண்டாவது விஷயமாக சில உலமாக்கள் செல்றாங்க, சில சாபாக்கள் செல்றாங்க, உலகத்துல நல்லத தாய்ந்தால் அர்த்தம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை எனக்கு உண்டாக்கி தாய் நல்ல இடத்துல கேட்கிறார். கனிமான சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனோட உடம்பு இந்த உலகத்திலிருந்து அவன் பிரியக்கூடிய நேரத்துல மண்ணுக்கு பேசு அது மண்ணோடு மண்ணாகி போறது உண்மை, ஆனாலும் இருக்கும் வரைக்கும் அந்த உடம்புக்குரிய அக்கை அவன் நிறைவேற்ற வேண்டும். வைண்டலி பதனி காலைக்கு அக்கல் சொல்லி சிலமாவும் சொன்னான், உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அது ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது அதிலிருந்து உண்டு. சொல்லலாவளி சிலமாவும் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பின்னால் ஒரு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நியம செல்வம் தான் உடல் ஆரோக்கியம். நீ அது எல்லா இடத்துல கேட்கணும், அது எல்லா இடத்துல கேட்கணும் சகோதரர்களே பெரியார்களே. இத்தனை சந்தர்ப்பங்கள்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறாங்க. பாவத்துக்கும் எக்காமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய துவாக்கள்ல உடலாரோக்கியத்தை கேட்கக்கூடிய துவாவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அசானுக்கும் எக்காமத்துக்கும் இடையில உள்ள நேரத்துல துவாக்கள் அங்கீகரிக்கப்படும், அதுல இன்னென்ன துவாக்களை கேளுங்க என்று உடல் ஆரோக்கியத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தை பாவிக்கிறதுக்கு, அதாவது அவர் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தேவையான மருத்துவங்கள் செய்வார் என்றால் அந்த மருத்துவங்கள் செய்யறது அது இழிவாக கருதக்கூடாது. அதுக்காக மருத்துவம் செய்யறத யாரும் தரக்குறவாக நினைக்க கூடாது. அவட உடல் ஆரோக்கியம் அவட வாழ்க்கையுடைய விவாதத்துக்கு, அவட குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு தேவையான ஒரு உதவியான சாதனம். அது இல்லாம பேசிட்டால் விவாதத்துக்கும் கஷ்டம், வாழ்க்கையுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளவும் கஷ்டமாயிரு. இனிமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அதை கேட்கிறதும் ஒரு விவாதத்தை, அதுக்கான முயற்சி செய்யறதும் ஒரு விவாதத்தின் இஸ்லாம் படிச்சு தருது. அடுத்தது சொல்ல, அதாவது உலமாக்கல் சாமாக்கல் இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லவத்தா என்றதுக்கு உண்டான கருத்து என்ன, என்னதாக இருக்கிறாங்க என்றால், நல்ல குழந்தைகள், சாலிஹான கண் குளிர்ச்சியான குழந்தைகள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த குழந்தைகளின் மூலம் நிம்மதி, அந்த குழந்தைகளின் மூலம் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகக்கூடிய நிலப்பாடுள்ள நல்ல தக்குவா உள்ள பேணுதல் உள்ள குழந்தைகளை எங்களுக்கு வாழ்க்கையில நசீபாக்கிட்டு நல்ல இடத்துல கேட்கறதும் ஒரு இபாதத். இன்ன மூலமாக செல்றாங்க சாலிஹான மனைவியை கேட்கறதும் ஒரு இபாதத். அப்ப நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கைய ஒரு மனிதன் நல்ல இடத்துல கேட்கறது ஒரு இபாதத். தந்த குடும்ப வாழ்க்கை சீராக அமைகிறதும் ஒரு மனிதன் வாழ்க்கையுடைய வெற்றிக்குண்டான அடையாளம். அந்த மனிதனுடைய துனியா ஆகிறாவுடைய நலவுகள் அவனுக்கு கிட்டவாகிறதுக்கு காரணம். சீர்குலைஞ்ச ஒரு குடும்பத்தால் என்ன நடக்கும், அவரும் சீரழிஞ்சு பேசி மனசால பாதிக்கப்பட்டு சகோதரர்களே, துனியாலே பல இழப்புகளை அதாவது சந்திக்காவி பல நிலப்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில உண்டா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, நல்ல குடும்பம் என்றதும் ஒரு இபாதத்தான். எனவே என்ன சொல்லுவார் சொன்னால், இந்த திருமண வாழ்க்கையின் மூலம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அல்லாத பொருத்தத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பலவிதமான கட்டங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்திக்கிறார். நான் ஒன்று சொன்னது போல, தன் குடும்பத்துக்காக வேண்டி தொழில் செய்யறதுக்கு ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியாகிறார் என்றால் அவர் திரும்பி வரும் வரைக்கும் அல்லாத பாதையில் இருக்கிறார். இதே போல தன் மனைவிக்கு ஒரு கவலை உணவை அவட்ட கையால சீத்துறார் என்றால் சதகாவுடைய நன்மை கிடைக்கிறது. மனைவியுடைய ஆசைய அவரது தேவைய அவர் நிறைவேற்றிக் கொள்வார் என்றால் அதுக்கும் சதகாவுடைய நன்மை இருக்கிறது. சகோதரர்களே, பிரியார்களே, பிள்ளைகள் வளக்கூடிய விஷயத்துல எவ்வளவு பெரிய நன்மாராயங்கள் சொல்லப்பட்டு, ஒரு மனிதன் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்து அல்லாஹ்வுடைய பயத்தோட வளர்த்து அந்த பிள்ளைகள் எப்ப திருமண வயது அடையுதோ அது வரைக்கும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து அந்த பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுப்பார் என்றால் நான் அவருக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்படுவது அப்படியாப்பட்ட மக்களுக்கு. பெண்களுக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் இஸ்லாம் நிறைய நன்மாராயங்கள் பேசுகிறது என்றால், இந்த குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் கூடிய கவனம் செலுத்தணும் என்றதுக்கு தான் இந்த அளவுல இஸ்லாம் நன்மாராயங்கள் செல்லுகிறது. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு போகுது என்ன, கண்ணியமான சகோதரர்களே, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலப்பாடு. இன்னைக்கு அதிகமான தலாக்குகள் எங்கிற சமூகத்துல அதிகரிச்சு கொண்டு போகுது. திருமண அதாவது வைபவங்கள் கேள்விப்படுறதை காட்டிலும், திருமணங்களை பற்றி செய்திகள் கேள்விப்படுறதை காட்டிலும், விவாக ரத்துகளுடைய செய்திகள் கேள்விப்பட்டது ரொம்ப அதிகமாக கொண்டு போகுது. ஊருக்கூறி சகோதரர்களே, பெரியார்களே, இந்த செய்தியுடைய விகிதாச்சாரம் கூடிக்கொண்டு போகுது. இதிலும் விசேஷமாக எங்கிற கொழும்பு பகுதிகளில் இந்த செய்திகள் அதிகமாக பரவலாகி கொண்டு போகுது. அந்த செய்தி சகோதரர்களே, பெரியார்களே, பேசறதுக்கூடிய நேரம் இல்லாத அளவு. முந்தி இந்த மாதிரியான ஒரு செய்தியை ஒரு மனிதன் கேட்பார் என்றால் அவருக்கு புல்லரித்து போகும். அதை பற்றி பல தடவை விசாரிப்பார், என்னனால இதனால ஏன் இப்படி நடக்குது என்று விசாரிப்பான். இன்னைக்கு இந்த தலாக்குடைய செய்தியோட ஒரு மனிதன் காதல விழுந்துட்டா
அப்படியா என்று கேட்டு அவர் அடுத்த செய்திக்கு பேசிடுவாரு. அவருக்கும் கேட்கிறவருக்கும் அதை பத்தி உணர்வு இல்ல, பேசுறவருக்கும் அப்படி ஒரு உணர்வு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு செய்திகள் கூடி கொண்டு பேசி எந்த செய்தி அவளுக்கு நாங்க சொல்லுவோம் என்ற நினைவு கூட எங்களுக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கேட்கிற அளவுக்கு காட்டிலும் நாளைக்கு தலாக்குடைய செய்திகள் கூடுதலாக கேட்டுக்கொண்டு வருவது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட இந்த நாட்டுடைய கணிப்பீட்டின் பிரகாரம் எங்க நாட்டில் எங்கட கொழும்பு மாவட்டத்தில் மட்டும், எனது கொழும்பு பகுதியினால் இது செல்லவே தான், கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 100 திருமணங்கள்ல 30 திருமணங்கள் டிவோர்ஸ் ஆகும். இஸ்லாமிய குடும்பங்கள்ல 130 3-4 வருடங்களுக்கு முன்னால இந்த அளவுல வீழ்ச்சியை கண்டிக்கிறது என்றால் சகோதரர்களை பெரியார்கள் நினைச்சு பாருங்க. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை எடுக்கிறதுக்காகவே ஒரு தடவையாவது ஒரு காவல் நீதிமன்றத்துக்கு ஒரு தடவையாவது சற்று விஜயம் செஞ்சு வாங்க, ஒரு தடவையாவது பேசிட்டு வாங்க. அங்க பேசி அங்க நடக்கிற செய்திகளை கொஞ்சம் அவதானிச்சு பார்த்துட்டு வாங்க. அப்பயாவது விளங்கும் இவ்வளவு தூரம் எங்கிற சமூகம் இந்த அளவுக்கு கேவலமான இழிவான நிலைமைக்கு தள்ளப்பட்டீக்குதா, இவரோ சீரழிஞ்சு பேசிக்குதா என்று சொல்லி அந்த உணர்வாவது அந்த இடத்துல உங்களுக்கு வரத்துக்குரிய இடம் பாடி. கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்குண்டான பரிகாரத்தை அவசரமா காணில்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு ஈழ குடும்பத்துக்குள்ளுக்கும் இந்த நிலைமை வரத்துக்குரிய இடம்பாடுக்குரிய விஷயங்கள் என் குடும்பத்துக்குள்ளுக்கும் வந்து சேர்ந்துடும். எனவே கனியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு இன்னைக்கு திருமண விஷயத்துல எங்க வாலிப பிள்ளைகள் கசப்பான உண்மைகளை பேசுறாங்க என்றால் திருமணமே வானம், கல்யாண வாழ்க்கையே தேவையில்லை, நாங்க இப்படியே வாழ்ந்துடுறோம் என்று அவங்க சபதம் செய்யக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில கசப்பு உண்டாகி ஏன்டா முடிச்சிட்டோம் என்ற அந்த செய்திகளை தெள்ளி மனோ ரீதியில பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வர சம்பவங்கள் ஏராளமாக கேள்விப்படும். ஆனா இஸ்லாம் திருமண வாழ்க்கைக்கு என்ன தலைப்பு போட்டிக்கு தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் வஸ்வாஜா. எங்க அத்தாட்சியிலிருந்தும் உள்ள ஒரு விடயம் தான், ஆணிலிருந்தும் நாம் பெண்ணை படைச்சிருக்கிறோம், அது எங்கட அத்தாட்சியிலிருந்தும் எங்கட சக்தியிலிருந்தும் உள்ள ஒரு விடயம் என்று ரப்பு சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். செல்லுக்கு என்ன தெரியுமா சொல்றான்? லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் தலையங்கம் போடுறான், ஏன் திருமண வாழ்க்கை நிம்மதியாக வாழ்க்கை, திருமணத்துடைய நோக்கமே நிம்மதி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றார். கணவனின் மூலம் மனைவிக்கும், மனைவியின் மூலம் கணவனுக்கும் நிம்மதி கிடைக்கணும். இதுக்குதான் திருமண வாழ்க்கை என்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமணத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல தலைப்பாக சொல்றான். ஆனா இன்னைக்கு நேர் மாற்றமாக எங்க வாலிபர்கள் வாலி யுவதிகள் என்ன சொல்றாங்க? நான் தனிச்சு வாழக்கூடிய நேரத்துல நிம்மதியாக இருந்து திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் அந்த வாழ்க்கையுடைய நிம்மதியை இழந்துட்டேன். பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? எங்களை பராமரிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு பொருளாதார வசதிகள் இல்லாம கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்து ஏதோ நிம்மதியா இருந்தோம், பிள்ளைகளை முடிச்சு கொடுத்துட்டு எங்க வாழ்க்கையில நிம்மதியை நாங்கள் இழந்துட்டோம் என்று பேசுறாங்க பெற்றோர்கள். பிள்ளைகளை முடிச்சு கொடுத்து வாழ்க்கையில் இருந்த நிம்மதியை இழந்துட்டோம் என்று பெற்றோர்கள் குடும்பங்கள் பேசுறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிம்மதி இழப்பு என்றது பெருமனை அந்த வாலிபர்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, அது சமூகத்துக்கும் பாதிக்குது. ஒரு சமூகமே நிம்மதி இல்லாம இருக்குது. சகோதரர்களே, ஒரு 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 கும்பலை புள்ளி உண்டு, அது தலாக் செல்லப்பட்டும் இருந்தா அந்த வாலிப பிள்ளையுடைய நிலப்பாடு என்னன்றத புதுசாக நான் சொல்லி நீங்க விளங்கணும் என்ற சமூகத்துல எவ்வளவு தூரத்துக்கு அந்த புள்ள மானசீக ரீதியில சமூக ரீதியில பாதிப்புக்குள்ளாக்கப்படுற என்ற செய்திய நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல சகோதரர்களே, பெரியார்களே. எனவே அந்த பாரத்தை முழு சமூகமும் சேர்ந்து தானே சுமக்கணும். திருமணம் முடிச்சுட்டு உடுபட்டதுக்கு பின்னால அப்படியா கொஞ்சம் ஒரு புள்ளிய மறுபடியும் திருமணம் முடிச்சு கொடுக்கறது என்றது லேசான விஷயமா? அது நடக்குதா இன்னைக்கு சமூகத்துல? அப்படியா கொஞ்ச நேரத்துல சில நேரங்கள்ல பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்க திருமணம் முடிச்சு கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய ஆக பெரிய அவல நிலைமை என்ன? பிள்ளையோட பாரம் எடுக்க தயார் இல்ல. உள்ளவானம் மனைவியா மட்டும் அவர் மனைவியாக ஏற்றுக்கொள்ளார், புள்ளை ஏற்றுக்கொள்ளார் என்றார். என்ன நடக்குது? ஒரு தாயும் குழந்தையும் சகோதரர்களே சின்ன வயசுலயே பிரிக்கப்படுவது எவ்வளவு மனவேதனையான விஷயம். ஒரு பிள்ளைக்கு தாயுடைய பாசம் தாக்குடைய பாசம் ஏற்கனவே இல்லாம பேசிட்ட, அதுக்கு பின்னால ஒரு தாயுடைய பாசமும் இல்லாம அந்த புள்ள தாயும் தாப்பனும் உசுரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அனாதையாக அந்த புள்ள வளர்க்கப்படுவது. அது உம்மம்மா வீட்டுல இல்லாட்டி எங்கேயாவது ஒரு அனாதை இல்லத்துல அந்த புள்ளையை சேர்த்து அந்த புள்ளைக்கு பாசம் இல்லாம வளர்க்கப்படும் என்றால் நாளைக்கு அந்த புள்ளைய சகோதரர்களே சமூக ரீதியில பல அநியாயங்கள் செல்றதை செய்யறதுக்கு முன்வரும் என்றால் அது தப்பே இல்லை. அந்த புள்ளைக்கு இறக்க உணர்வுகள் பாச உணர்வுகள் வழிகாட்டல்கள் கொடுக்கப்படாத நிலைமையில அந்த புள்ள அந்த மாதிரி வழியத்தான் சேர்ந்திருக்கும். இது சமூகத்துக்குமே பாதிப்பு இல்லையா? இப்படி பல திசைகள்ல திருமண முடிவுகளினால உண்டாகக்கூடிய பாதிப்புகள் ஏராளமா இருந்து கொண்டேன். இது முழுவதையும் ஒரே இடத்துல இருந்து பேசி முடிக்க இயலாது கண்ணியமான சோழர். அப்படியா கொஞ்சம் அனுபவங்கள் நீங்களும் சொல்லுவீங்க, ஓ நாங்களும் எப்படி ஒரு திருமணம் முடிவால எங்கட குடும்பத்துக்குள்ளுக்கு எங்கட ஊருக்குள்ளுக்கு எப்படியா கொஞ்ச ஒரு விஷயத்தை நாங்க அனுபவ ரீதியில பார்த்தோம் என்று சொல்லுவீங்க கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே. என்ன இதுக்குரிய அடிப்படை காரணிகள்? ஏன் இந்த அளவுக்கு முந்திக்கு காட்டிலும் விவாகரத்துகள் தலாத்துகள் ஏன் இந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டு போகுது? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு காத நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு காத நீதிமன்றமும் நடக்கக்கூடிய தினங்கள்லையும் எத்தனை எத்தனை தலாத்துகள் சகோதரர்களே. கொழும்புக்கு அண்மித்த ஒரு பகுதியில ஒரு காத நீதிமன்றத்துல ஒரே ஒரு மாதத்துல மட்டும் சமீபத்துல 54 தலாக் நினைக்கிறீங்களா? 54 குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது. 54 குடும்பங்கள் பிரியுது என்றால் இத்தனை அந்த 54 குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் சொல்லி முடிக்கலுமா? எனவே கண்ணியமான சகோதரர்களே இன்னொரு காலி நீதிமன்றத்தில் 14 தலாக், இது நாடளாவிய ரீதி எடுத்து பார்த்தால் ஒரு மாசத்துக்கு எத்தனை தலாக் நடக்குதாக்கி, இதனால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஒன்று சமூகத்துக்கு உண்டாகி கொண்டு வருவது. எனவே சகோதரர்களே சிந்திங்க, எல்லாருமா இந்த விஷயத்துல பெரிய ஒரு கவனம் எடுங்க, பெரிய ஒரு கவனம் எடுங்க. இந்த பாதிப்பு நாளைக்கு ஏன மகளுக்கு ஏன மகனுக்கு ஏன குடும்பத்தில் உள்ள ஏன உறவினருக்கு வந்துடக் கூடாது. என்ன இஸ்லாம் இதுக்கு வழிகாட்டுகிறது? ஏன் தெரியுமா இந்த தலாக்குகள் நடக்குது? எங்கட குடும்பங்களுக்குள்ளுக்கு சந்தேகம் இல்ல, இஸ்லாம் சொல்ற வழிகாட்டல்கள் பேணப்பட இல்ல. அது பேசி திருமண முடிவுகளுக்கு பேசி அந்த திருமணங்கள் ஆளாக்கப்படக்கூடிய கெளிக்கு அது ஆளாக்குது. இஸ்லாத்தை பின்பற்றாத இடத்துல பேசி முட்டி மோதுறது தான் நடக்கும். தொழில நீங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை பின்பற்றாம வாழ்க்கையில நான் முன்னேறிட்டேன் என்று வந்து ஒத்தர் சொல்லுங்க பைத்தியமா மார்க்கம் செல்றதெல்லாம் ஒத்து போட்ட சுத்திதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் என்ன சொல்லி ஒரு ஆள் வாங்க பாக்க. நாங்களும் மிம்பர்ல சொல்றோம் இந்த பள்ளி வாசல்கள் தேவையில்ல, இந்த மதரசாக்கள் தேவையில்ல, இந்த தாதி ஜும்பா எல்லாம் தேவையில்ல, எல்லாம் உப்பு போட்டு நீங்க செல்ற மாதிரி நடப்போம் நாங்களும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே மார்க்கத்தை உத்தட்டி நல்ல ஐக்கிறேன் என்று முழு உலகத்துல ஒத்தனையும் கூட வரமாட்டேன். ஏன்னா இந்த ஏழு வானம் ஏழு பூமி அந்த ரொம்ப அல்லாத இதுக்கு இடையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா அவன் தான் எடுக்கணும். எனவே அவனுக்கு வழிபட்டவர்களுக்கு மட்டும்தான் இங்க நலவுகள் கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அந்த ரப்பின் மீது சத்தியமாக செல்றேன், அவனுக்கு மாற்றம் செஞ்சு இந்த பூமிக்கு மீது தலை தூக்கி வாழ இயலாது. அது யாராய்க்கு? எனவே ஏன குடும்ப வாழ்க்கைக்குள்ளுக்கு எந்த அளவுக்கு தீன் பேணப்படுவதோ இஸ்லாம் பேணப்படுவதோ என குடும்ப வாழ்க்கைக்குள்ளுக்கு பிரச்சனைகள் இன்னல்கள் வாழது இல்லாம பேசுதோ. சகோதரர்களே பெரியார்களே குரான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இது ஆரம்பத்துல சொல்லிட்டே நான் விஷயத்துக்கு வரேன். ரெண்டு பேர் சம்பவம் ஜைனப் ரதி அல்லாஹு அன்னா குறைசி குலத்தை சேர்ந்தவங்க அவர்களால் வளர்க்கப்பட்ட அடிமையாக வளர்க்கப்பட்டவர். சகோதரர்களே, ஷரியத் எங்களுக்கு பாடம் படிப்பிக்கிறது. சில நிகழ்வுகளை உருவாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமூகத்துக்கு பாடம் படிப்பிக்கிறார். இஸ்லாம் செல்லதே ஒரு திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய ரெண்டு பேர்த்த குடும்ப தரங்களையும் கவனிக்கணும், அது செய்ய பண்ணணும். இதுக்கு கிதாபுகள்ல குஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடமே இருக்கிறது. ரெண்டு பேரும் மெச்சாவுறாங்களா என்று பாக்குறதுக்கு என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், அதுல ஆக முக்கியமாக குடும்ப தரங்களை பார்க்கணும். வெளியமான சகோதரர்களே, மனைவி உயர் குடும்பத்தை சேர்ந்தவர், குறைசி வம்சம், ஜெயலலிதா அல்லாதவங்க அறிவா. சகோதரர்களே, திருமணம் செட் ஆகல்ல பிரச்சனை. அடிக்கடி ஜெயலலிதா அல்லாதவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறப்பாடு செய்வாங்க, யார ரசூல் அல்லாஹ் ஜெயலலிதா அல்லாதவங்க கட்டுப்படுறாங்க இல்ல. சரிதானே, உயர் குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படி அவருக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை உருவாகும், அது மனிதன் இயல்பு. இந்த இயல்பு படைச்சவன் தான் அந்த ஷரியத்தை உருவாக்கிறார். குடும்பங்களுக்கு செட் ஆகுதா என்று பார்க்கணும். இது ஒரு ஒரு பகுதி. இது படிப்புல, அழகுல, அந்தஸ்துகள்ல, சகோதரர்களே, இது எல்லாத்தையும் இஸ்லாம் குப்பு என்ற பாடத்தை பேசி எல்லா கல்விகளையும் படிச்சாங்க. இன்னும் ஷரியத் செல்லக்கூடிய பாபு நிக்காஹ், அதாவது திருமணம் சம்பந்தமான வாழ்க்கை சம்பந்தமான கல்வியை படிக்கலையே. நான் டிகிரி எடுத்து கேளும், நான் பிஹெச்டி முடிச்சு கேளும். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த கல்வியை கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். நாங்க பாக்குறோமா இல்லையா, 100 பேர் 200 பேரை வச்சு பெரிய ஃபேக்டரி நடத்துற ஒருத்தருக்கு ஒரு மனைவியை வச்சு குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம போது. அவர்கிட்ட ஃபேக்டரியை நடத்துறத போல குடும்பத்தை நடத்தலாது. அதுக்குரிய சரியத்துடைய வழிகாட்டல் வேற. அவர் அதை படிச்சிருப்பாரு. இதை படிக்காம அந்த முறைய இங்க செய்ய பார்த்தால் அந்த குடும்பம் பிரியத்தான் செய்யும். கடையை நடத்துறத போல, வியாபாரத்தை நடத்துறத போல, அவர் படிச்ச படிப்புக்கு ஏற்றால் போல மனைவியும் பிள்ளையும் வழி நடத்தாது. அதுக்கு மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அப்படித்தான் குடும்ப வாழ்க்கை நடத்தணும். அது அல்லாத பட்சத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறப்பாடு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அம்சி கலைக்க சௌஜக், உத்துடவானம் தலா செல்லிடவானம், எப்படியாவது சமாளிச்சுட்டு போங்க என்ற பல்வேறு பட்ட உபதேசங்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சும் பிரயோஜனம் கொடுக்கறதில்ல. கடைசியில வந்து சொல்றாங்க, நான் உட போறேன், தலா செல்ல போறேன். அல்லாஹ் சுபானத்துல குரானின் மூலம் இந்த சம்பவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம் என்றால் அதுல பெரிய ஒரு படிப்பினை எங்களுக்கு இருக்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி எங்களுக்கு குடும்ப வாழ்க்கைகள்ல எங்கேயாவது பிரச்சனைகள் வாரண்டா நீங்க நல்லா பாருங்க, அங்க மார்க்கம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உடுபட்டு போகுது, அது செயல்படுத்தப்படுவதில்லை, அங்கிருந்துதான் பிரச்சனை தொடங்குது. நீங்க அவசரமாக அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்களோட கவனத்தை எடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரிசாக பத்தி வெடிக்க போன பிரச்சனை சாதாரணமாக முடிச்சு பேசுது, சாதாரணமாக முடிச்சு பேசுது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இமாம்கள் லட்சக்கணக்கான தாள்கள் உள்ள கிதாபுகள் எழுதிக்கிறாங்க, அவங்களுக்கு கை சொல்லிக்கிறதுக்கு அல்ல. நாங்க நல்லா இருக்கணும் என்று, நாங்க நல்லா இருக்கணும் என்று, என்னமாக நல்லா படிக்கிறாரு, நல்ல கைவா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறார் என்று மட்டும் திருமணம் முடிச்சு கொடுக்கவான. அவனோட மகனுக்கு அவனோட மகளுக்கு நீங்களும் நிக்கா சம்பந்தமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையும் மார்க்க ரீதியில படிச்சுக்கோங்க. அதை நீங்க வாழ்க்கையில் எடுத்து நடுவீங்க என்றால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுவரைக்கும் அவனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லாம பேசுறோம். இதுக்கு போற அவனோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அது நலவுகள் உண்டாகிறதுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியமான சகோதரர்கள், இன்னைக்கு எங்கட நாட்டுல இந்த அதிகரித்து வரக்கூடிய இந்த தலாக்குக்குண்டான அடிப்படை சில காரணிகளை கண்டறிஞ்சிருக்கிறோம். அதை கண்டறிஞ்சதுனாலதான் நாங்க பாக்குறோம் ஐநிலை ஜிமிய துணிலுமா மூலம் பல இடங்கள்ல அதாவது கணிப்பீடு நிலையங்கள், கவுன்சிலிங் சென்டர் என்று சொல்லி கணவன் மனைவிகளுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல அந்த ஆதி நீதிமன்றத்துக்கு போடுறதுக்கு முன்னால அவங்க கூப்பிட்டு கணவன் மனைவிடைய முழு விஷயங்களையும் அவங்க உணர்வுகளையும் எல்லாத்தையும் விசாரித்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்யக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களை கையாண்டுவாரார். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி கையாண்டு வரக்கூடிய இந்த விடயங்கள்ல சகோதரர்கள் நான் அனுபவ ரீதியில பார்த்த சில உண்மைகளைத்தான் நாங்க இன்னைக்கு உங்களிடத்துல சொல்றோம். பெரியமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு வேகமாக எங்க நாட்டுல தலாக்குகள் அதிகரிக்கிறதுக்குரிய அடிப்படை காரணிகள்ல முதன்மைய வகிக்கக்கூடிய காரணியா இருக்கிறது என்ன தெரியுமா? காதல் திருமணம். இந்த காதல் திருமணம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக தலாக்குகள் நடக்கிறதுக்குரிய அடிப்படை காரணியா இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம்கள சமூகத்துக்குள்ளுக்கு கலாச்சாரத்துக்குள்ளுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமாக மாறி. சகோதரர்களே, எப்படியா கொண்டு அடிப்படையில் ஆரம்பிக்கப்படக்கூடிய அநேகமான அதிகமான திருமணங்கள் தலாக்குல தான் பேசி நிக்கிறது. நீங்க அவதானீங்க, ஒரு ஒரு ஒரே ஒரு காலி நீதிமன்றத்துக்கு பேசி அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த தலாக்குடைய அந்த பிரச்சனைக்கு வரக்கூடிய அந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கைகளையும் அந்த குடும்பங்கள் எப்படியா கொண்டு அடிப்படையில தொடர்பாவி சென்றதையும் நீங்க கொஞ்சம் எடுத்து பாரு. சகோதரர்களே, பெரியார்களே, அநேகமானதுவள் பேசி முடிச்ச திருமணங்களுக்குள்ளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. நான் சொல்றது போல விஷயங்கள் அங்கு கவனிக்கப்படாததுனாலதான் அங்கே பிரச்சனைகள் வந்தி சகோதரர்களே. ஆனால் அதிகமான திருமணங்கள் தலாக்குகளின் மூலமாக உருவாக்கப்பட்டவைகள், அதாவது காதல் உறவின் மூலமாக உருவாக்கப்பட்ட திருமணங்கள் தலாக்குல தான் பேசி நிக்கும். அல்லாஹ் பாதுகாப்போம். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, சில பெற்றோர்களும் உறவுகளும் இத அனுமதிக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. இதுதான் வேடிக்கையான விஷயம். ஒரு முஸ்லிமா இருந்து இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லிக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டல நான் கொடுக்கணும் என்ற அறிவே இல்லாத பெற்றோர்களா இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார். என்ன சொல்லாம என பிள்ளைகள் திருமணத்துக்கு முத இந்த உறவுகள்ல இருந்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு பின்னால ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வோட வாழலாம், ரெண்டு பேருக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழலாம் என்று சொல்லி பெற்றோர்கள் செல்றான். பச்ச அநியாயம். சின்னமான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி நினைச்ச எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்றுட்ட அங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க அல்லாவ காட்டிலும் சிந்திக்க போறீங்களா? அல்லாவுக்கு மேல நீங்க யோசனை பண்ண போறீங்களா? அல்லாவுடைய ரசூல் கொண்ட அந்த சரியத்துக்கு மேலால நீங்க ஒன்று உருவாக்குறீங்களா? அதுல நலம் எதிர்பார்க்கறீங்களா? எப்படி நடக்கும் சகோதரர்களே, பெரியார்களே? எத்தனை ஆதாரங்களை சொல்லணும் உங்களுக்கு? நாங்க தனிப்பட்ட முறையில கையாண்ட எத்தனை திருமணங்கள் பெற்றோர்கள் வேண்டாம் என்று சொல்லி வந்து திருட்டு திருமணங்கள் செஞ்சவங்கள் கூட அதிகமானவங்களோட திருமணங்களை நாங்க கண்டுட்டோம். அல்லாஹ் பாதுகாப்போம். அந்த திருமணங்கள் தலாக்குல பேசி நின்றுட்ட கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சரியத்தைகள் என்ன சொல்லிக்குது கண்ணியமான சகோதரர்களே? ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எங்க நாட்டுல நடந்தது, வெறுங்க நடந்ததல்ல. நீங்க செல்றத போல இந்த திருமணத்துக்கு முத உள்ள இந்த உறவு அவட வாழ்க்கையில பெரிய ஒரு வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்றிருந்தால் நான் சொல்ற சம்பவம் ஒன்றே உங்களுக்கு போதும் வாழ்க்கைக்கு. 15 வருடங்கள் பாடசாலை காலத்தில் இருந்து இந்த தவறான உறவுல ஈடுபட்ட வாலிபர்கள், வாலிப பெண்ணொன்னும் வாலிபான் ஒன்றும், அவன் ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சதுக்கு பின்னால 15 நாட்கள் கூட கணவன் மனைவியாக வாழல. 15 வருஷமாக காதல் உறவு கொண்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க செல்றத போல நல்லா வாழ்றாங்க, இவங்கதான் வாழணும் பாடசாலை காலத்தில இருந்து. சகோதரர்களே, பெரியார்களே, இது தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த பாடசாலையுடைய விடயம். இன்னைக்கு அநேகமான அல்ஹம்துலில்லா ஜமியத்துலமா உலமாக்களுடைய ஆக பெரிய ஒரு முயற்சியினால் இன்னைக்கு கொழும்பு மாவட்டத்தில் உள்ள நிறைய பாடசாலைகள், அதாவது ஆண் பெண் கலப்பில்லாத முறைக்கு ஆக்கப்பட்டு வருவது நாங்கள் பார்க்கிறோம். அந்த கூலிகளை கயாமத் நாள் வரைக்கும் அந்த முயற்சியில் ஈடுபடுறவங்க கண்டுகொள்வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்தை போல மஹரம் பேன்றத பத்தி பேசின மார்க்கம் எந்த மார்க்கம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணோட எந்த தொடர்பு வைக்கலாம், யாரு எந்த அளவு தூரத்துக்கு தொடர்பு வைக்கலாம், யாரு மஹரம் உள்ளவங்க யார நேரடியாக பார்த்து சாதாரணமாக கதைக்கலாம் பேசலாம், யாரோட மறைஞ்சிருந்து பேசணும், யாரோட கதைக்கிறது நிப்பாட்டணும் என்ற விஷயத்த ஷரியத் எவ்வளவு தூரம் பேசுவீங்க. தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் இதுக்கென்று சில சில சூறாக்களை கூட இறக்கி, சூரத்துல் நூர், சூரத்துல் அஹ்சாப் இந்த சூறாக்கள்ல ஒரு பெண் அவட வாழ்க்கையில எப்படி பேணுதலாக மகரம் பேணணும் என்ற விஷயத்தை இஸ்லாம் படித்து தருவது என்றால், சகோதரர்களே பெரியார்களே, வேடிக்கை 800 பாடசாலைகள்ல எங்க நாட்டுல முஸ்லிம் பாடசாலைகள் தான் அதிகமான கலவம் பாடசாலைகள். சகோதரர்களே பெரியார்களே, அப்ப இந்த கல்வி திட்டங்களை பத்தி நான் உங்களுக்கு முன்வைக்க தேவையில்லை, அது தனியாக பேசப்பட வேண்டிய விஷயம், ஏற்கனவே உங்களுக்கு பேசப்பட்டு இருக்கி மூலமாக்கலின் மூலம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எப்படி அனாச்சாரங்கள் உருவாக்குறதுக்கு ஆண் பெண் கலப்பென்ற அந்த வித்தியாசம் இல்லாம உணர்வுகள் எல்லாமே எடுக்கப்பட்டதுனால இது ஒரு சாதாரணமான விடயம். யாரும் யாரோடையும் பேசலாம், யாரும் யாரோடையும் பழகலாம், யாரோடையும் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று உண்டு உருவாக்கி இந்த விபச்சாரம், இந்த அனாச்சாரம், இந்த குடும்ப விவகாரங்கள்ல பலவிதமான அசிங்கங்களை கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே உருவாக்கி கொண்டு வாராங்க. எனவே அதுக்கு சமூகம் நிறைய மாற்றி பற்றியது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த இந்த சரிய செல்லக்கூடிய இந்த தவறான உறவு எவ்வளவு பயங்கரமானது. இதனால இன்றைக்கு எவ்வளவு புள்ளையழுத எவ்வளவு வாலிபர் புள்ளையழுத எதிர்காலங்கள் மண்ணாவி பேத்திக்குது, வாழ்க்கையே நாசமாவி எடுக்க வழி இல்லாம ஆகுறதுக்கு இந்த உறவு காரணமாக. சகோதரர்களே பெரியார்களே, இது சரிய தடை செஞ்ச ஒரு விஷயம், இதுல எந்த நலவும் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு அதாவது மகரம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருந்தால் அவங்களுக்கு இடையில உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உண்டாக்கி அவங்களுக்கு இடையில ஒரு பொய்யான போலியான பாசத்தை உண்டாக்குறவன் யாரு, ஷைத்தான். அந்த பாசம் உண்மையானதல்ல, அது உருவாக்குறவன் ஷைத்தான். ஏன்னா அது பாசம் வைக்க தகுதி இல்லாத இடம், அந்த தகுதி இல்லாத இடத்துல பாசம் வருவதா இருந்தால் நீங்க அவட கல்வல விளங்கிக் கொள்ளணும், இந்த பாசம் நலவான பாசம் அல்ல. இது என்ன அறிவுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்த பாசம், தாயோட பாசம் வருதா, இது அல்லாவோட பொறுத்துல இருந்து வார பாசம். இதுக்கு இந்த ஷைத்தானுக்கு அப்படியா கொண்டு ஒரு பாசத்தை உருவாக்கினார். தன் மகளோட தன் மனைவியோட தன் மகரமான உறவுகளோட பாசம் வருவது என்றால் இது உண்மையான பாசம். மகரம் இல்லாத ஒரு ஆணோட பெண்ணோட பாசம் வருவது என்றால் அது ஷைத்தானின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய பாசம். கண்ணியமான சகோதரர், அது போலியானது, மனிதன் அழிவுல கொண்டு பேசி செய்யும். அதனாலதானே குர்ஆன் என்ன சொல்லுது, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தகுதியான ஒரு ஆண் ஒரு தகுதியான ஒரு பெண்ணுக்கு தகுந்த ஜோடியாக அமைஞ்சிட்டால் நீங்க திருமணம் முடிச்சு வைக்கிற பொறுப்பு மட்டும்தான் இஸ்லாம் உங்களுக்கு தட்டி. நான் ஏற்கனவே அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், வமின் ஆயாதிஹி கலகலக்கும் மின் அன்ஃபுஸிகும் அஸ்வாஜா லிதஸ்குனூ இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தவ ரஹ்மா. நாங்க அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில மவத்தத் என்ற கண்ணியம் கலந்த இரக்கத்தையும் அன்பையும் நாங்க உருவாக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, கணவன் மனைவி என்ற அந்த உண்மையான அல்லாஹ் அனுமதிச்ச அந்த பந்தத்துக்குள்ளுக்கு அந்த பாசத்தை உருவாக்குற பொறுப்பு ரப்பு அல்லாஹ் எடுத்திருக்கிறான். நீங்க கேள்வி கேட்க தேவையில்லை, எப்பயோ எப்பயுமே அறிமுகம் இல்லாத ஒரு ஆணோட ஏன மகள் திருமண வாழ்க்கைக்குள்ள போனா எப்படி அவன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்வாங்க, அதை பத்தி கவலைப்படுற அனுமதி அல்லாஹ் உங்களுக்கு தரல, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, அது அல்லாஹ் பொறுப்பு எடுத்திருக்கிறான். நாங்க உங்களோட கணவன் மனைவிக்கு இடையில அன்பையும் பாசத்தையும் நாங்க உருவாக்குவோம். கண்ணியமான சகோதரர்களே, அவங்க ஏற்கனவே அறிமுகமா இருக்கணும் என்ற நிபந்தனைகளை ரப்பு எங்கேயுமே செல்லல, அந்த பாசத்தை உருவாக்கி அந்த கணவன் மனைவியை சந்தோஷமாக வாழ வைக்கிற பொறுப்பு ரப்பு அல்ல எடுத்திருக்கிறார், அதை நீங்க செய்யுங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய, எங்க சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்புள்ளவங்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தவறான நடத்தை, இது சரியத்துல அனுமதி இல்ல, இதுல பேச உங்களோட வாழ்க்கையில எதிர்காலத்தை நீங்க மண்ணுக்குள்ள போட்டுக்கொள்ளவான முட்டி மோதிக்கொள்ளவான இந்த உணர்வுகளை அந்த பிள்ளைகளுக்கு அழகான முறையில் எடுத்துக்காட்டி அந்த தவறிலிருந்து அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்கட ஊத்தட்டம் இருக்கு. இல்லாட்டி நாளைக்கு கண்ணியமான சகோதரர்களே, எங்கட பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் இதே போல நிலைமைக்கு தள்ளப்பட்டு எல்லாருமாக சேர்ந்து கை செய்யப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுவோம். சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல ஒரு தலாக் நடந்துட்டா கர்ப்பிணி அவளுக்கு மட்டுமா கவலை? சமூகத்தில் உள்ள சமூக உணர்வுகள் எல்லாருக்கும் சேர்ந்துதானே அந்த பிரச்சனை. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பங்கள்ல உள்ள அந்த வாலிப பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்கள் உணர்வு ஊட்டணும். இன்னைக்கு பாக்குறோம் நாட்டு உலகத்திலேயும் இதுக்கே என்று சொல்லி ஒரு நாள் கூட கொண்டாடப்படுவது. இதுல யாரு மாட்டிக்கொண்டு இருக்கிறான்? என் பிள்ளைகள் தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறான். பிரெண்ட்ஸ் என்று ஆரம்பித்து பல்வேறுபட்ட இணையதளங்களினால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மண்ணாகி கொண்டிருக்கிறது. கவனம் எடுக்கிறீங்களே சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் கல்வில கைய வச்சு கேளுங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க கையில? சகோதரர்களை பெரியார்களே, நேத்து நான் ஒரு பகுதிக்கு பேட்டு வாரத்தோடு ஒரு கிளாஸ் விட்டு பிள்ளைகள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லா பிள்ளைகளும் சேர்த்திருக்கிறேன். அந்த பிள்ளைகள் கிளாஸ் விட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. 100 சொச்சம் பிள்ளைகள், 100 சொச்சம் பிள்ளைகள் நான் கண்ணால கண்டேன். எல்லாரும் கையில வச்சுக்கொண்டு ரோட்ல நின்று கொண்டு அதுல தான் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகள கையில் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, எப்படி போனா எப்படி ரப்புடைய உதவி எங்க சமூகத்துக்கு வந்து சேரும்? நாங்களே செல்றமே, முந்தி வராத நஷ்டங்கள், முந்தி வராத கஷ்டங்கள், பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறேன். திரும்பி பாருங்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களைய பத்தி என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு சமூகத்துக்கு நாங்க என்ன வழிகாட்டலை கொடுத்திருக்கிறோம் என்று. அந்த பிள்ளைகள் தெரியாதவர்கள், நாங்க மூத்தவங்க, அனுபவப்பட்டவங்க, வாழ்க்கையில அனுபவப்பட்டவங்க, நாங்க தானே வழிகாட்டணும். அன்பாக பாசமாக இதில் உள்ள அசிங்கங்களை சொல்லி அதிலிருந்து அவங்களை திசை திருப்ப வேண்டிய பொறுப்பு எங்க ஊத்தட்டும் இருக்கிறது. இனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போல 2வது விஷயமாக இந்த சமூகத்துல நாங்க காணக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த தலாக்குடைய பிரச்சனை தளத்துக்குரிய 2வது காரணமாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் தான் கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம், ஒரே கூரைக்குள்ளுக்கு பல குடும்பங்கள் வாழ்றது. நான் ஆண்கள்கிட்ட கேட்கிறேன், வெட்கவில்லையா உங்களுக்கு? ஒரு ஒரு பொண்டாட்டிய கொண்டாந்து ஒரு ஊட கூலிக்காவது எடுத்து அந்த பொண்டாட்டியோட தனியா வாழ வைக்கிறதுக்கு தைரியம் கூட கல்பில் இல்லையா? அவங்களுக்கு இஸ்லாம் திருமணமே அதாவது அனுமதிக்கலையே. என்ன சொல்லும் இஸ்லாம்? மணி சசாமிக்கும் நீங்க வயசுக்கு வந்ததுனால திருமணம் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறா? நீங்க இப்ப ஜவான் ஆயிக்கிறீங்க, பெரிய ஆள் ஆயிக்கிறீங்க, மீசை முறைச்சிக்கிறேன், இஸ்லாம் செல்லல உங்களுக்கு திருமணம். உங்களோட மகனுக்கு அப்படி திருமணம் இஸ்லாம் செல்லல. அதனாலதான் அந்த புள்ளையில வாழ்க்கை சீரழிஞ்சு பேசிக்கு. அவனோட புள்ளையலுக்கு பழக்கங்க, ஒரு பொண்டாட்டிக்கு சோறு போடுறதுக்கு வக்கீல் தான் அவனுக்கு கல்யாணம். இல்லாடி நோம்பு போடி. கண்ணியமான சகோதரர்களே, சரியத் எவ்வளவு அழகாக பேசிக்கிறது. அல் இன்ஃபாக் என்ற தனி ஒரு பாடம் அந்த மனைவிக்கு செலவழிக்கிறது. இந்த தனி ஒரு பாடம் இஸ்லாம் பேசிக்கிறது. அது தனியாக பேசணும் கண்ணியமான சகோதரர்களே. எவ்வளவு செலவழிக்கணும் என்ற அளவு கூட சொல்லிக்கிறது. எப்படி வளர்ந்த பொம்பளைக்கு எப்படி செலவழிக்கணும், எந்த தரத்தில் உள்ள உடுப்பு வாங்கி கொடுக்கணும், எப்படி அவ்வளவு வைக்கணும், அவ வீட்டுல தந்த தாப்பனுக்கு கீழே இருக்கக்கூடிய நேரத்துல வேலைக்காரி தான் அவட வேலையில செஞ்சிருந்தால் அவனோட பொறுப்பு வேலைக்காரி வச்சு அவளை பார்க்கணும். இப்படி எல்லாம் இஸ்லாம் சரியா பேசி இங்க தவற விட்டோ வாழ்க்கைகள் பேசி முட்டி மோதி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, உடம்புல சக்தி இருக்குது, ஒரு மனைவியை கொண்டாந்து உணவு கொடுத்து உடுப்பு கொடுத்து வீடு கொடுத்து அந்த மனைவிய வாழ வைக்கிறதுக்கு வசதி இருக்குதா? தாராளமாக வாழ்வர்களே, நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்றார். கூட்டு குடும்பம் என்பது கண்ணியமான சகோதரர்களே, யாரு காட்டி தந்த கலாச்சாரம்? இன்னைக்கு ஒரே கூரைக்குள்ளுக்கு பல குடும்பங்கள் வாழ்றதுனால இந்த அசிங்கத்தை பேசுறதுக்கு பல மனித்தி ஆலமோ. நீங்களே உங்களோட ஊர்வல நடந்த பல சம்பவங்களை சொல்லுவீங்க, அதுக்குள்ளுக்கு நடக்கிற அசிங்கங்களை கண்ணியமான சகோதரர்களை மிம்மர் செய்து கூட பேச இயலாது. இந்த கூட்டு குடும்பத்தால வந்த அனாச்சாரங்களும் பிரச்சனைகள் இது இது இதை இதை பத்தி காலி நீதிமன்றத்துல வந்து அந்த குடும்பங்கள் முறப்பாடு செய்யறதோல காதால கேட்கலாது சகோதரர்களே, பெரியார்களே. எனவே ஷரியத் எங்களுக்கு ஒண்ட வழிகாட்டிக்கிறது என்றால் அதுல நலவே நலவுதான். பிள்ளைகள் திருமணம் முடிச்சுட்டாங்களா, அவங்களை ஒதுக்கி தனியாக வாழ வைக்கணும், அவங்களோட குடும்ப வாழ்க்கையில கையடிக்க கூடாது. எங்கேயாவது சல்லல்லாஹு அவங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் சஹாபாக்களோட வாழ்க்கையில இந்த கூட்டு குடும்பத்துடைய முன்மாதிரி நீங்க கண்டிக்கிறீங்களா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு போன இந்த கலாச்சாரம் யாரு உண்டாக்கிறது? எங்கட சரியத்தை எங்களுக்கு அப்படி ஒன்று உண்டாக்கல. இனியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விஷயத்துல நிச்சயம் கவனம் எடுங்க. பிள்ளைய திருமணம் முடிச்சுட்டாங்களா, எப்படியாவது ஊரோட கூலிக்கு எடுத்தா வந்து பேசணும், மனைவியோடு வாழ்ந்துக்கோ என்ற தைரியத்தை தான் கொடுக்கணுமே தவிர, நீ எங்களையோடு இருந்துக்கோ உடம்பு சேர்த்து நாங்க சோறு போடுறோம் முடிச்சதுக்கு போற வேண்டிய சொல்லி சொல்லிதான் அவனுக்கு எங்க தைரியம் ஒன்று வரும் ஒரு பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்துற. சகோதரர்களே, பெரியார்களே, அதனால கூட்டு குடும்பம் ரெண்டாவது தரத்தில் இருக்கிறது. எங்களுடைய நாட்டுல பிரச்சனைகளுக்கு கலாக்கங்களுடைய அதிகரிப்புகளுக்கு சரிதானே, ஒரே ஊட்டுக்குள்ளுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசாலே பேசினால் எல்லா இடத்துக்கும் கேட்குது. என்றால் கணவன் மனைவி என்றது எந்த நேரம் பாசத்தாலே மிரக்கத்தாலே வடிஞ்சு கொண்டிருக்கிற இடம் ஒன்றல்ல. குடும்பம் என்றால் கணவனுக்கு கோபம் மனைவிக்கு கோபம் என்று ரெண்டு பக்கத்திலேயும் வரும், முன்பின்னுகள் வரும், அவட தவறு வரும், இவரட தவறு வரும், ஏசி பேசி கொள்வாங்க, கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, இதெல்லாம் இயல்பு. எப்படி வராத ஒரு நபியுடைய குடும்பம் கூட கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எப்படி சில பிரச்சனைகள் கணவன் மனைவி பகல் நேரத்துல சின்ன வாய்த்தக்கங்கள் சின்ன முன்பின்னுகள் உண்டாயினதுனால முழு குடும்பமும் சேர்த்தாக்கி தலை போட பேசி எல்லாரும் ஓடி வந்து அவர் தான் சரி, இவர்தான் சரி, இவர்தான் பில என்று எல்லாரும் பேசி தீர்ப்பு கொடுக்க பேசி கடைசியில் அந்த தீர்வை காலி நீதிமன்றத்துல தலாக்கு என்ற தீர்ப்புக்கு கொடுக்காவை. சின்ன வாய்த்தக்கங்கள், இது ஒரு தனி குடும்பமா இருந்தா வெள்ளைக்கு பாடுகள் அடிச்சு கொள்வாங்க, மாலையாப்பல கணவன் மனைவி சந்தோஷம் ஆயிடுவாங்க. கணவன் மனைவி அப்படித்தான் காலையில சண்டை பிடிச்சு கொள்வாங்க, மாலையில சந்தோஷமாக வாழ்வாங்க. இதுதான் வாழ்க்கை, எப்படி நடக்கத்தான் செய்யும். எனவே இந்த கூட்டு குடும்பத்தினால இதுக்கு கூட சுதந்திரம் இல்ல. கணவன் மனைவி சுதந்திரமா சண்டை பிடிக்க கூட இல்ல. எல்லாரும் வந்து ஐக்கிய தலை போடுற கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால வாழ்ந்த விபரீதங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றாக பேச நேரம் இல்ல. எனவே திருமணம் முடிச்சுட்டால் குடும்பங்களை பிரிச்சு விட்டுடுங்க. பிள்ளைகளுக்கு அவங்களோட திருமண வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை கொடுங்க. அந்த திருமண வாழ்க்கையை முடிச்சு கொண்டு வாழ்றதுக்குரிய வழிகாட்டலை கொடுக்க வாழ. நல்ல பெற்றோருக்கு அடையாளம் அதுதான். சின்ன முன்பின்னுகள் மருமகனால வரும், மருமகளால வரும், மருமகனா ஏன் நீங்க உங்களோட மகனாக பாக்குறீங்கல்ல, சரியத் என்ன சொல்லிக்கிறேன். மருமகன் என்றது மகன் அந்தஸ்து நீக்கிறார், மருமகள் என்றது மகள் அந்தஸ்து நீக்கிறது. இவங்கள மகளை போல மகனை போல பார்த்துட்டு என்று சென்றால் இவங்களுக்கு புத்திமதி செல்லக்கூட என்ன மகனுக்கு புத்திமதி செல்றத போல நினைச்சிட்டோம் என்றால் கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, நாங்க மென்மையாக நடப்போம். மருமகளோட நீங்க சண்டை குடிச்சால் யார்த வாழ்க்கை தெரியுமா நாசமா போகும்போது உங்களோட மகந்த வாழ்க்கை நாசமா போகுது. அதனால அவனோட மகந்த வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்து நிக்கிது. மருமகளுக்கு ரிவேஞ்ச் எடுக்க போனால் அவனோட மகந்த வாழ்க்கை தான் சீரழிய போகுது. ஆனா விலகிக்கோங்க, நீங்க ஒரு தரப்புக்கு ஏதாவது ஒரு அநியாயம் செய்ய பார்த்தீங்கன்றால் அதனால சீரழிய போறது நீங்களும் உங்களோட குடும்பமும் தான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உட்டு கொடுத்து மன்னிச்சு சரியத்தை என்ன சொல்லுது, பழைய துபனா புள்ளுள் புயூத்தியாளர் மறைக்கிறது இவளெல்லாம் உண்டாகினாத்தான் ஊட்டுக்குள்ளது சந்தோஷம் என்றது வரும். ஒரு நேரம் உண்மையிலே மனைவிட மேல தவறு, அவ சத்தம் போட்டு பேசுறா, தவறையும் செஞ்சுட்டு சத்தம் போட்டு பேசுறா என்று நீங்க பிடிக்க போனீங்க என்றால் சீரழிய போறது அவங்களோட குடும்பம். கூட்டு கொடுங்க, மன்னிங்க, அப்படியே மறைச்சிடுங்க, நல்லா இருப்பீங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதுவல் பெற்றோர்களால் வழிகாட்டல் படுவோம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகள் சந்திக்க போறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கேக்குறாங்க மகள் எப்படி வாழ்க்கை, ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சிக்கிறாங்க, சொல்லாங்க சரியான கஷ்டம் வாழ்க்கை, எல்லா வேலையிலும் நான் தான் செய்யணும், தூரத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரும், உடுப்புடவையில எல்லாம் கழுவி போடும், அது இல்லாம குதிரைகளுக்கு இச்சப்பல கொட்டை இடிச்சு சாப்பாடு கொடுக்கணும், இச்சப்பல கொட்டை இடிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் என்று, ஒரு குதிரை ஒரு குடியா தின்ன போது எவ்வளவு தின்னும், அப்ப எவ்வளவு இச்சப்பழங்கள் ஒழிக்கணும், இவ்வளவு கஷ்டங்களையும் படுவனும் வாப்பா என்று சொல்லி வாப்பத மகள் அவட கஷ்டத்தை முறையிடுறான். இதுல ரெண்டு விஷயமே பிள்ளைகளை பழக்கணும், உம்மா வாப்பாவோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு, கூட்டாளியோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு பிள்ளைகளை பழகிட்டுடா கூட்டாளி நல்ல வழிகாட்டலா கொடுப்பான், அவன் இன்னும் நாசமா போற வழிகாட்டல தான் கொடுப்பான். மகள்ட மகண்ட பிரச்சனைய வாப்பா உமாவோட பேசுற அளவுக்கு வாப்பா உமா பெற்றோரோட கிட்டவாயிடும், பிள்ளையோட வாப்பா உமா பிள்ளையோட மிச்சம் நெருக்கமாகிடும், அப்பதான் அவங்க அவங்களோட பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவாங்க. அப்ப அபுபக்கர் அவங்க அந்த மகளை எப்படி வளர்த்திக்கிறாங்க, வாப்பாட்ட தந்த வாழ்க்கையில நிலைமைகளை செல்ற அளவுக்கு பழக்கிக்கிறாங்க. இரண்டாவது விஷயம், இப்ப எப்படி வழிகாட்டல் கொடுக்கறாங்க, மகள் பெரிய பிரச்சனை ஒண்ணு செல்றா உடுப்பெல்லாம் போட்டு சுருட்டி எடுத்துருவான்னு சொல்லி சொல்லி வழிகாட்டல் கொடுக்கல. இது ஒரு நல்ல வாப்ப அடையாளம் இல்ல, நல்ல தகப்பனுக்கும் தாய்க்கும் அடையாளம் பிள்ளைகள் வாழ்றதை பார்த்து சந்தோஷப்படும், வாழா வெற்றியாக பார்த்து சந்தோஷப்படுறவங்க நல்ல வாப்பம்மா இல்ல. என்ன வழிகாட்டல் கொடுக்கிறான், மகள் பொறுமையோடு நீங்க கணவன் பொருத்தத்தில் அல்லாத பொருத்தமை, அப்ப அவனோட கஷ்டத்தை அல்லாவோட பொருத்தத்தோடு இணைச்சு வச்சதோடு கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போகுது, சந்தோஷமாக அந்த கஷ்டத்தை சுமக்கிற அளவுக்கு அந்த புள்ள தயாராகுது. அப்படியா கொஞ்சம் வழிகாட்டல்கள் பெற்றோர் கொடுக்கணும். அடுத்ததாக முக்கியம், கணவன் மனைவி புரிந்துணர்வு. இது தனி பாடம் ஒன்று கண்ணியமான சகோதரர்களே. சரியத்தில் அழகான முறையில பேசி மனைவியை விளங்கணும், கணவனை விளங்கணும், என கணவன் தேவைகள் என்ன, என கணவன் உணர்வுகளை பிடி என்னத மனைவி படிச்சுக்கணும், அந்த வழிகாட்டல பெற்றோர் கொடுக்கணும். மனைவியுடைய உணர்வுகள் என்ன, மனைவி எப்படியா கொண்டு வந்தத கணவன் படிச்சுக்கொள்ளும். 10-15 வருஷம் வாழ்ந்து வைக்கிறோம், இன்னும் மனைவி யாரு கணவன் யார் என்று நாங்க யாரும் விளங்கிக் கொள்ளல, அதனாலதான் எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மனைவிய எவ்வளவு அழகாக விளங்கி வச்சிருந்தாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவிமார்கள், கடைசியாக மௌத்தாவுக்குரிய சந்தர்ப்பத்தில் 9 மனைவியோட வாழ்ந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு தரத்துல ஒவ்வொரு வயசுல உள்ளவங்க, இவங்க ஒவ்வொருத்தரோடும் எவ்வளவு அழகாக முன்மாதிரியாக நடந்திருக்கிறாங்க. சகோதரர்களே, இதெல்லாம் பேச நேரம் இல்ல, ஒரே ஒரு சம்பவத்தை செல்றேன். வாழ்க்கைக்கு எல்லா விஷயங்களுக்கும் படிப்பினையா எடுத்துக்கோங்க. மனைவியோடு இருக்கிறாங்க, சொல்றாங்க ஆச்சார் அது எல்லாரவங்களை பார்த்து, நீங்க என்னோட இரக்கமாகவும் என்னோட கோபமாகவும் இருக்கக்கூடிய நேற்று நான் உங்களை அடையாளம் கண்டுகொள்றேன், உங்களோட பேச்சால் அடையாளம் கண்டுகொள்றேன், உங்களோட இரக்கத்தையும் கோபத்தையும் பேச்சால மனைவியுடைய அன்பையும் கோபத்தையும் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறாங்க. எப்படி யார சூழல்ல, நீங்க என்னோட பாசமா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களோட பேச்சுடைய சத்தியங்கள்ல ரப்பி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரப்பின் மீது சத்தியமா இந்த சத்தியம் செய்வீங்க. என்ன பேரை பாவிச்சு சத்தியம் செய்யறதை வச்சு நான் விளங்கிக் கொள்வேன், நீங்க என்னோட பாசமா இருக்கிறீங்க, என்னோட கொஞ்சம் முறுவலா இருக்கிற நேரத்துல நான் ரப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரப்பின் மீது சத்தியமாக ஏன பேரை மாத்தி நீங்க பாவிப்பீங்க, நான் விளங்கி கொள்வேன், நீங்க என்னோட கொஞ்சம் மனஸ்தாபமா இருக்கீங்க, அதை நில விளங்கி நான் அவங்களோட நடந்து கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு சொன்னார். பாருங்க, அப்படி நடக்கிறதுனால யாண்ட குடும்பம் கொடி கட்டி பறக்குது. ஏன் நான் நடந்தா ஏன குடும்பம் அப்படி நடக்கும், என் மனைவியோட என் பிள்ளைகளோட என் உறவுகளோட எப்படி என் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டால் கண்ணியமான சகோதரர்கள் என் குடும்பம் சீரும் சிறப்பா இருக்கும். இதே போல திரைக்கு மறைவான வாழ்க்கையில மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாம் காட்டி அதையும் சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும். அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது, தலாக்குகள் நடக்கிறது, அதுலயும் நாங்கள் சரியான வழிகாட்டல்களை நாங்க விளங்கிக் கொள்ளணும். எனவே எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டமோ மௌத்து வரைக்கும் கலாஸ் ஒரு அமல் செய்ய எல்லாம் வல்லல்லா நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வானாக. யானைகிற குற்றங்கள் குறைகளை பாவங்களை மன்னிச்சிரியாளா, எங்கட பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சிரியாளா, உறவினருடைய பாவங்களை மன்னிச்சிரியாளா, யாண்ட பெற்றார்கள் கபுராளிகள் அழைக்கிறாங்களோ அந்த கபறுகள் சொர்க்க பூஞ்சோலைகளாக்கிறியாளா, யாண்ட உறவினர்கள் கபுராளிகள் அழைக்கிறாங்களோ அந்த கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக்கிறியாளா, அவனோட பாவங்களை மன்னிச்சிரியாளா, பூரா முஸ்லிம் சமூகத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியாளா, முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ வச்சிருக்கியா, இஸ்லாத்தை சரியான முறையில விளங்கி அது சரியான முறையில பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா, முஸ்லிம்களும் இஸ்லாத்தையும் கண்ணியமாக வாழ வச்சிருக்கியா, எதிர்கள கேவலங்கள் இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்துறியா, என நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாத்துறியா, கண்ணியங்களையும் பாதுகாத்துறியா, உலக நாட்டுகளில் உள்ள முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாத்துறியா, அவருடைய உயிர்களை பாதுகாத்துறியா, அநியாயம் செய்யக்கூடியவர்களை ஹிதாயத்தை முடிவு செய்யல, ஹிதாயத் இல்லாட்டி கண்முன்னுக்கையால அவங்களுக்கு அசாபுகள் இறக்கிறியா, அவங்களுக்கு அவங்களுக்கு இறக்கக்கூடிய வேதனைகளை கண்முன்னால பார்க்கக்கூடியதாக நீ ஆக்கி தந்திரியா, எங்களைய மௌத்து வரைக்கும் உனக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடியவளாக்கிறியா, கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா. வாசல் தாவான அந்த எல்லா சிறப்பிலாரணி.